SBS தமிழ்.
நெருக்கடியில் சிக்கியுள்ள நகரங்கள், நிரம்பி வழிகின்ற பொது போக்குவரத்து என்று பல்வேறு சிக்கல்களை கருத்திற்கொண்டு ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கு அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். புதிய குடிவரவு கொள்கையின் கீழ் வருடம் ஒன்றுக்கு ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொள்ளும் குடிவரவாளர்களின் எண்ணிக்கை 30,000 பேரினால் குறைக்கப்படலாம் என பிரதமர் கூறியுள்ளார். குடிவரவாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும்படி தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வரும் கோரிக்கைகளுக்கான காரணங்களை தான் ஆராய்ந்ததாகவும் அவற்றின் பிரகாரம் செயலாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
And southeast Queensland are very concerned about the rate of population growth, not the existence of population growth, but the pace of population growth. The roads are clogged, the buses and the trains are full, the schools are taking no more enrolments. This is what is being reflected back to us, and we can hear that. And that's why we very much need to improve how we manage population growth in this country.
ஆஸ்திரேலியாவின் தற்போதைய குடிவரவு கொள்கையின்படி வருடம் ஒன்றுக்கு 190,000 குடிவரவாளர்களை ஏற்றுக்கொள்வது என்பது தேசிய முடிவாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குடிவரவு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட விருப்பம் இல்லை என்று பெடரல் அரசு கூறியுள்ளது. இவ்வுடன்படிக்கை ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு திட்டத்தினை பலவீனமாக்கக்கூடும் என்று உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறியுள்ளார்.
Whether or not it starves us as a sovereign nation of the ability to decide the way in which we can return people. So it really undermines the tenets of Operation Sovereign Borders.
வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள விக்டோரியா மாநில தேர்தலில் தனது கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மக்கள் தொகை குறித்து ஆராய குழு ஒன்று அமைக்கப்படும் என்று விக்டோரியா மாநில லிபரல் கட்சி தலைவர் மேத்யூ காய் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா வருடந்தோறும் ஏற்றுக்கொள்ளும் நிரந்தர குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்க உத்தேசித்துள்ளதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் கூறியுள்ள நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விக்டோரியா மாநிலத்திற்கான சரியான மக்கள் தொகை என்ன என்பதனை மக்கள் தொகை குறித்த குழு ஒன்று அமைத்து தீர்மானிப்போம் என்று விக்டோரியா மாநில லிபரல் கட்சி தலைவர் மேத்யூ காய் SBS ரேடியோ கிரீக் நிகழ்ச்சிக்கு கூறியுள்ளார்.
The best thing we can do is have an independent commission which is made up of experts which looks at where we need jobs, the kinds of jobs we need, how many people that equates to, and importantly how big do we want Victoria to be. Now that the federal government's asking the state for its input on immigration numbers. I think that's good. I think that's a really good move, but I'm going to have a sensible body like a population commission who will make our submission about how big our state should be.
மெல்பர்னில் பயங்கரவாத குற்றச்சாட்டின் பேரில் இரு சகோதரர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எனது மகன்மார் இருவரும் அப்பாவிகள், அவர்கள் ஆஸ்திரேலியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள் என்று கூறுவதெல்லாம் சுத்தப்போய் என்று குறித்த சகோதரர்களின் தகப்பனார் கூறியுள்ளார். துப்பாக்கிகளை கொள்முதல் செய்து மெல்பர்னில் பொதுமக்கள் செறிவாக உள்ள இடத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறிப்பிட்ட நபர்கள் நேற்று அதிகாலை ஆஸ்திரேலிய பயங்கரவாத தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் கடந்த பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள், 17,000 தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் 10,500 குறுஞ்செய்திகள் போன்றவற்றை ஆராய்ந்ததன் அடிப்படையில் இக்கைது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் நேற்று மதியம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இவர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இக்கைது குறித்து Australian Federal Police in Tunai Anayalar Ian McCani.
We're not suggesting this has been directed by ISIS again. This is an attack that's been inspired by ISIS, driven by the propaganda machine. And unfortunately, still people are listening to that propaganda machine.
Yeah. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். மகாத்மா காந்தியின் 150th பிறந்த நாள் நினைவை முன்னிட்டு சிட்னியில் அவரது உருவ சிலை திறந்து வைக்கப்படவுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இந்த சிலையை நாளை 22nd சிட்னி பெரமட்டா பகுதியில் திறந்து வைக்கவுள்ளார். ஆஸ்திரேலியாவில் திறந்து வைக்கப்படவுள்ள 3rd காந்தி சிலை இதுவாகும். ஏற்கனவே பிரிஸ்பன் மற்றும் கேன்பராவில் மகாத்மா காந்தி சிலைகள் நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை மெல்பர்ன் டாண்டினாங் பகுதியில் மகாத்மா காந்தி சிலை ஒன்றினை நிர்மாணித்து அதனை திறந்து வைப்பதற்கு இந்த வருட முற்பகுதியில் டாண்டினாங் நகர கவுன்சிலிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்ட போதும் அந்த யோசனை தொடர்பாக கவுன்சில் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் அது நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் சிட்னியில் தமிழர்கள் செறிந்து வாழும் பெரமட்டா ஜூலி பார்க் பகுதியில் நாளை காந்தி சிலை திறந்து வைக்கப்பட உள்ளது. 2005 பாலி 9 ஒருவராக போதைப்பொருள் கடத்தலில் இந்தோனேஷியாவில் கைதான ருணை லாரன்ஸ் 13 இந்தோனேஷியாவில் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு இன்று ஆஸ்திரேலியா திரும்புகிறார். 8 kg ஹெரோயின் போதைப் பொருளை இந்தோனேஷியாவிலிருந்து 2005 ஆஸ்திரேலியாவிற்கு கடத்த முயன்றபோது ருணை லாரன்ஸ் உட்பட 9 இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஆண்ட்ரூ சான் மற்றும் மயூரன் சுகுமாரன் ஆகிய இருவருக்கும் 2015 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ருணை லாரன்ஸ் தவிர மற்ற அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் பாலி 9 ஒருவரான மேத்யூ நோமன் ருணை லாரன்ஸின் எதிர்காலத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
What's going on with Renee? That's her story. She was sentenced by the courts 20 years. Yeah, I wish her the best of luck. But for me, I'm still here with a life sentence and I'm still doing all that I can to better myself and I still have hope that my sentence will come down.
ருணை லாரன்ஸ் ஆஸ்திரேலியா திரும்பியவுடன் பாலி கைதிற்கு முன் அவர் மீது ஆஸ்திரேலியாவில் சுமத்தப்பட்டுள்ள கார் கடத்தல் குற்றத்திற்கான 2 பிடியாணைகளுக்கும் அவர் முதலில் பதில் சொல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 72 AS, 128 இலங்கை ரூபாய், 75 cents, 51 IDR, 57 cents, 99 SGD, 3.03 மலேசிய ரிங்கெட். இனி விளையாட்டு செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி இங்கு 3 2020, 3 1-day சர்வதேச போட்டிகள் மற்றும் 4 போட்டிகள் விளையாட உள்ளனர். இன்று பிரிஸ்பனில் 2020 சர்வதேச போட்டி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கும் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் இடையே ஆரம்பமாகியுள்ளது. முதலில் துடுப்பெடுத்து ஆடுகின்ற ஆஸ்திரேலிய அணி 14 3 விக்கெட்டுகளை இழந்து தற்போது 153 ஓட்டங்கள் எடுத்துள்ளன. இவ்வாண்டு துவக்கத்தில் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற பந்து சுரண்டல் நடவடிக்கையினால் மாநில மற்றும் தேசிய கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து 12 விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் ஆகிய இருவரும் இந்திய கிரிக்கெட் அணிகளுடனான போட்டியில் பங்கேற்க முடியாமல் போனது ஏமாற்றம் அளிப்பதாக ஒருநாள் மற்றும் 2020 போட்டிகளுக்கான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணித் தலைவர் ஆரன் ஃபின்ச் கூறியுள்ளார்.
Would have been great to see the guys playing some domestic cricket in the back half of the season, but we've got to respect CA's decision on that and for the original ban to stand. So would have been great for Davey and Steve also. But yeah, respect the decision and just got to move on now.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 26 Celsius, அடிலைட் மழை பலத்த காற்று 17 Celsius, மெல்பர்ன் மழை பெய்யக்கூடும் 23 Celsius, ஹோபார்ட் மழை 19 Celsius, கேன்பரா ஓரிரு மழை 25 Celsius, சிட்னி ஓரிரு மழை 29 Celsius, பிரிஸ்பன் பின்னேரம் மழை அல்லது புயல் 32 Celsius, டாவின் மேகமூட்டமான காலநிலை 34 Celsius. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.